பிரபல திரைப்பட இயக்குநர் பாலு மகேந்திரா இன்று காலை சென்னையில் காலமானார். அவரது கலையுலக வாழ்க்கை குறித்த ஒரு பார்வையை வழங்குகின்றார் டெல்லியிலிருந்து சங்கீதா ராஜன்.
புகழ்பெற்ற தென்னிந்திய திரைப்பட இயக்குநரும் ஒளிப்பதிவாளருமான பாலு மகேந்திரா இன்று வியாழக்கிழமை சென்னையில் அவரது 74வது வயதில் மாரடைப்பால் காலமானார். கடந்த சிறிது காலமாகவே உடல் நலம் குன்றியிருந்த பாலு மகேந்திரா இன்று காலை சென்னையின் தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டு பின் காலமானார்.
போல நெஞ்சம் பூபாளம் பாடும் நேரம் பொங்கி நிற்கும் தினம்.
இந்திய சினிமாவின் முக்கிய படைப்பாளியாக அடையாளம் காணப்பட்ட இயக்குநரும் ஒளிப்பதிவாளருமான பாலு மகேந்திரா இயற்கை ஒளியை கொண்டு புது விதமாக படம் பிடிக்கக்கூடிய திறமை படைத்தவர்களின் முன்னோடியாவார். இவருடைய திரைப்படங்களின் காட்சிகளில் அவர் பயன்படுத்திய புதிய கேமரா கோணங்களும் ஒளியை படம் பிடிக்கும் புதிய முயற்சிகளும் பெரிதளவில் பாராட்டப்பட்டது மட்டுமல்லாமல் இன்றைய இளைய திரையுலக சமுதாயத்துக்கு பாடமாகவும் கற்பிக்கப்படுகின்றது. இலங்கையின் மட்டக்களப்பில் பிறந்த பாலநாதன் பெஞ்சமின் மகேந்திரா என்ற இவர் லண்டனில் படித்து இந்தியாவின் பூனாவில் உள்ள திரைப்படக் கல்லூரியில் ஒளிப்பதிவு கலை பயின்றவர். 1970களில் வெளியான மலையாள திரைப்படமான நெல்லுவில் முதன் முதலில் ஒளிப்பதிவாளராக அறிமுகமான இவருக்கு கேரள அரசின் சிறந்த ஒளிப்பதிவாளர் என்ற விருது கிடைத்தது. பின்னர் பல மலையாள திரைப்படங்களில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய பாலு மகேந்திராவுக்கு கன்னட படமான கோகிலாவின் மூலம் தேசிய விருதும் கிடைத்தது. தமிழ் திரையுலகத்திற்கும் ஜே மகேந்திரனின் முள்ளும் மலரும் படத்தின் மூலம் ஒளிப்பதிவாளராக அறிமுகமாகிய பாலு மகேந்திரா 1979 தனது இயக்கத்தில் வெளிவந்த அழியாத கோலங்கள் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். 5 தேசிய விருதுகள், 2 மலையாள மாநில அரசு விருதுகள் உள்ளிட்ட பல விருதுகள் பெற்ற இவர் தமிழ் திரையுலகில் ரசிகர்கள் நெஞ்சில் நீங்காத இடம் பிடித்த மூடுபனி, மூன்றாம் பிறை, நீங்கள் கேட்டவை, இரட்டைவால் குருவி, வீடு, மறுபடியும், சதி லீலாவதி போன்ற படங்களை தந்துள்ளார். குறிப்பாக கமல்ஹாசன் ஸ்ரீதேவி நடித்த மூன்றாம் பிறை என்ற திரைப்படம் சிறந்த ஒளிப்பதிவாளர் என்ற தேசிய விருதை அவருக்கு பெற்றுத்தந்தது. ஹிந்தியிலும் சத்மா என்ற பெயரில் மறு ஆக்கம் செய்யப்பட்ட அந்த படத்தின் கதை தன் நிஜ வாழ்க்கையின் பிரதிபலிப்பு என்று பாலு மகேந்திரா தெரிவித்திருந்தார்.
கண்ணே கலைமானே கன்னிமயிலன கண்டே நுனை நானே அந்தி பதலுனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன்.
தலைமுறைகள் என்று இவரது இயக்கத்தில் சமீபத்தில் வெளியாகி விமர்சகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற திரைப்படம் இவருடைய கடைசி திரைப்படம் ஆகும். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அவரது திரைப்பட பள்ளிக்கூடமான சினிமா பட்டறையில் வைக்கப்பட்டிருக்கும் அவரது பிரேதத்திற்கு மணிரத்னம், கமல்ஹாசன், இயக்குனர் பாரதிராஜா, ஒளிப்பதிவாளர் பி சி ஸ்ரீராம், இயக்குனர் சேரன் உள்ளிட்ட பல முக்கிய திரையுலக நட்சத்திரங்களும் ரசிகர்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இவரது மறைவு குறித்து வருத்தம் தெரிவித்துள்ளார் நடிகர் கமல்ஹாசன்.
இது எனக்கு திகைப்பாக இல்லை, வருத்தமாக உள்ளது. என்னவென்றால் இன்னும் நிறைய படங்கள் செய்யாமல் மற்றபடி செய்தவரை என்றென்றும் தமிழ் சினிமா உலகம் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறது
என்றார் கமல்ஹாசன். இவரது மரணம் தமிழ் திரையுலகின் மிகப்பெரிய இழப்பு என்று தெரிவித்தார் இயக்குனர் பாரதிராஜா.
கடந்த 35 காலமாக தமிழ் துறையில் ஒரு மிகச்சிறந்த கலைஞனாக, ஒரு தமிழ் கலை பொக்கிஷப்பட்டி இழந்த ஒரு சுமை தமிழ் திரையுலகத்திற்கு இருக்கிறது
என்றார் இயக்குனர் பாரதிராஜா.
கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் துடுப்பு கூட வாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள்.
மறைந்த பாலு மகேந்திரா குறித்த செய்திக்குறிப்பை வழங்கியவர் டெல்லியிலிருந்து சங்கீதா ராஜன். பாலு மகேந்திரா பிறந்த இலங்கையின் மட்டக்களப்பில் அவரது மரணம் எப்படி பார்க்கப்பட்டது, அவர் குறித்த மக்களின் எண்ணங்கள் என்ன என்பது தொடர்பில் அங்கிருக்கும் நமது செய்தியாளர் உதயகுமார்.
மறைந்த தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் பாலு மகேந்திரா பிறந்த மண்ணுக்கு பெருமை தேடி தந்தவர் என்று மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த எழுத்தாளர்களும் விமர்சகர்களும் அன்னாரை நினைவு கூறுகின்றார்கள். கடந்த ஆண்டு இலங்கை எழுத்தாளர் ஊக்குவிப்பு மையம் அன்னாருக்கு உயர் தமிழியல் விருது வழங்கி கௌரவித்ததை நினைவுபடுத்துகின்றார் அந்த அமைப்பின் ஸ்தாபகரான அமிர்தகளியைச் சேர்ந்த ஓகே குணநாதன்.
அந்த விருதினை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட பாலுமகேந்திரா அவர்கள், இந்தியாவிலே நான் எடுக்கக்கூடிய உயர் விருதுகளை நான் பெற்றிருக்கின்றேன், ஆனால் இங்கே நீங்கள் தருகின்ற இந்த உயர் தமிழியல் விருதினை நான் அதற்கு மேலாக நான் இதை நேசிக்கின்றேன், அதற்கு மேலாக நான் வைக்கின்றேன். ஏனென்று கேட்டால், நான் பிறந்த மண்ணிலே என்ற சொந்த ஊரிலே இருந்து கிடைக்கின்ற இந்த விருது எனக்கு முதல் விருதாக இருக்கின்றது, இந்த விருதை நான் மேலே வைக்கிறேன் என்று குறிப்பிட்டார்.
என்று தெரிவித்த அவர், ஈழத் தமிழர்களின் போர் அவலங்களை மையப்படுத்தி படம் தயாரிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவரிடம் காணப்பட்டது என்றும் கூறுகின்றார்.
நான் நிச்சயமாக நீண்டகாலம் உயிரோடு வாழ்ந்தால் மிக அற்புதமான என்னுடைய மக்களை வைத்துக் கொண்டு நான் ஒரு படம் கண்டிப்பாக செய்வேன் என்று சொல்லியிருந்திருந்தார்
என்று மறைந்த திரைப்பட இயக்குனர் பாலு மகேந்திராவை நினைவு கூர்ந்தார் இலங்கை எழுத்தாளர் ஊக்குவிப்பு மையத்தைச் சேர்ந்த ஓகே குணநாதன். அதேவேளை பாலு மகேந்திரா தென்னிந்திய திரைப்பட உலகில் கொடிகட்டி பறந்தாலும் இலங்கை திரைப்படத்துறைக்கு அது உதவவில்லை என்ற விமர்சனங்களும் சிலரால் முன்வைக்கப்படுகின்றது.
தென்னிந்திய திரைப்பட சினிமா துறையிலே இவர் அடைந்த பிரபலமும் பணிகள் அல்லது அவரது அனுபவங்கள் இலங்கை திரைப்பட உலகத்துக்கு எந்த அளவுக்கு பிரயோசனம் அளித்தது அல்லது அவரது அனுபவ பகிர்வுகள் எந்த அளவுக்கு இலங்கை திரைப்பட கலைஞர்களை ஊக்குவித்தது என்பதிலே ஒரு கேள்வி இருக்கிறது
என்று மறைந்த திரைப்பட இயக்குனர் பாலு மகேந்திரா பற்றி குறிப்பிட்டார் எழுத்தாளரும் பத்திரிகை விமர்சகருமான ஏ எச் ஹுசைன்.
மட்டக்களப்பிலிருந்து நமது செய்தியாளர். பாலு மகேந்திராவின் திரைப்பட ஆளுமை மற்றும் தென்னிந்திய திரைப்படத்துறைக்கு அவரது பங்களிப்பு குறித்து திரைப்பட விமர்சகரான வாமனன் கிருஷ்ணசுவாமி அவர்களிடம் கருத்து கேட்டார் மணிவண்ணன்.
என்னன்னா, ஒரு பக்கம் ஒரு கேமராமேனாக இருக்கக்கூடியவர், ஒரு கேமரா டைரக்டரா இருக்கக்கூடியவர், அவரே டைரக்டராகவும் இருக்கிற பொழுது அவர் அந்த கதைகளை வந்து ரொம்ப இயல்பா சொல்ல முடியறது. ஸோ அத பாலு மகேந்திரா வந்து அவர் சொன்ன கதைகள் இயல்பா இருந்ததோ இல்லையோ அதை இயல்பா சொன்னார், அதை கேமரா கண் மூலமாக சொன்னார், இப்படிங்கறதெல்லாம் ஓரளவுக்கு அவர்கிட்ட கொஞ்சம் அழகா நேர்த்தியா காண முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன்.
அதை தவிர அவருடைய முக்கிய படைப்புகளான அழியாத கோலங்கள், மூடு பனி, மூன்றாம் பிறை போன்றவை மட்டுமல்லாமல் வேறு சில படங்களும் கூட மேற்கத்திய படங்களின் தழுவல்கள். அவர் வந்து ஒரு சொந்தமான ஒரு சிருஷ்டிகர்த்தா இல்லை என்ற விமர்சனம் அவர் மீது வைக்கப்படுகிறது, அதிலே உண்மை இருப்பதாக நினைக்கிறீர்களா?
ஆமா, இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது உண்மைதான் இருந்தது. ஆனா வீடு, சந்தியாராகம், இந்த மாதிரி சில படங்கள்ல அவரால் ஒரு கதையை எடுத்துக்கிட்டு, ஒரு நூல், ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதை அப்படியே சொல்ல முடியும் அப்படின்னு காமிச்சார். ஆனா பெர்ஹாப்ஸ் கமர்ஷியல் வேர்ல்ட்ல தான் இருக்கார் அவரு, அதை இயல்பா எளிமையா சொன்னார், பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படிலாம் வச்சுக்காம சொன்னார் அப்படிங்கிறதுக்காக. ஏற்கனவே இப்போ நம்மளுடைய மேற்கத்திய நாகரிகத்தை தழுவித்தானே இத்தனை ஆண்டுகள் போய்கொண்டிருக்கிறது. சில பேர் ஒன்று ரெண்டு மாறுபட்ட விதத்துல செஞ்சா கூட பெர்ஹாப்ஸ் அவர் வந்து ஒரு காம்ப்ரமைஸா அதை எடுத்துக்கிட்டார் வேணும். ஆனா அந்த கதைகளை, எளிமையான கதைகளை எடுத்து காப்பி பண்ணி அதை தன்னுடைய பாணியில அவர் வந்து அதை சொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கணும் என்று தோன்றுகிறது.
தழுவல் அப்படிங்கிறது அவருடைய ஒரு அவருடைய லெகசியை எந்த அளவுக்கு குறைக்குதுன்னு நினைக்கிறீங்க?
அவர் வந்து அந்த இரட்டை வால் குருவிங்கிறது மிக்கி மாட இரட்டை வால் குருவி ஆக்கினார். அப்புறம் அந்த ஜூலி கணபதி அப்படிங்கிறதும் ஒரு தழுவல் படம் தான், அப்பட்டமான தழுவல் படம் தான். ஸோ அது நிறைய ஏன் இந்த மாதிரி தழுவினாருங்கிற கேள்வி வருகிறது. அப்படி இருந்தாலும் அவருடைய தமிழ் சினிமாவில் அவருடைய ஆளுமையும் அவருடைய ஆக்கிருதியும், ஒரு கேமரா மேதை, அவர் கதையும் இயல்பாக சொல்லக்கூடியவர் என்கின்ற அளவிலே தான் நிற்கிறது என்று சொல்ல வேண்டும்.
நல்ல ஒரு நேர்த்தியான புகைப்பட திரைப்பட புகைப்பட கலைஞர், நல்ல கதையை நேர்த்தியாக சொல்லக்கூடியவர் என்பதை தாண்டி அவருடைய படைப்புகளிலே கலைத்தன்மை இருந்ததாக நீங்கள் நினைக்கிறீர்களா, அல்லது அவர் ஒரு வணிக ரீதியிலான ஒரு போக்குடன் சமரசம் செய்து கொண்ட ஒரு இயக்குனர் என்று நீங்கள் கருதுகிறீர்களா?
இல்லை, வணிக ரீதியை சமரசம் பண்ணாமல் யாரும் உயிர் வாழவே முடியாது எந்த இடத்துலையும், அதுவும் குறிப்பாக சினிமாவில் அது முடியவே முடியாது. ஆனால் எந்த அளவுக்கு எப்படிப்பட்ட முறையில பிரம்மாண்டமாக வணிக ரீதியாக போகிறோமா, இயல்பா நமக்கு ஒரு இயல்பாக ஒரு கதை சொல்லக்கூடிய விதத்தில் வணிக ரீதிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கேமரா கலைஞர் கவிஞர்ங்கிற மாதிரி அவரை பார்க்கலாம்.
பாலியல் ரீதியான இந்த காதல் கதைகள் மற்றும் இந்த ஆண் பெண் கவர்ச்சி ஈர்ப்பு, இரண்டு பெண்டாட்டிக்காரர்கள் கதை, இது போன்ற கதைகளை தாண்டி அவருடைய படங்களிலும் சரி அவருடைய படைப்புகளிலும் ஒரு ரேஞ்ச் என்று சொல்வார்களே, அந்த ஒரு பன்முகத்தன்மை அல்லது ஒரு பல விஷயங்களை சொல்கின்ற தன்மை குறைவாகத்தான் காணப்பட்டது. வீடு போன்ற என்று ஒரு விமர்சனம் இருக்கிறது. வீடு போன்ற படங்களை தவிர
ஆமா, அந்த வீடுல பார்க்கும் பொழுது எப்படி பாருங்க, சொக்கலிக்க பாகவதர்னு அந்த காலத்துல 1940 பாடிக்கொண்டே நடித்த ஒரு சைட் ரோல்ல நடிச்ச ஒரு இவர், அவரை யூஸ் பண்ணி அவர் வீடு ரொம்ப அழகா சொன்னார். சந்தியாராகம்ங்கிற படத்திலையும் அழகா சொன்னார். இந்த மாதிரி அவரால் சொல்ல முடியும். அவருடைய வழியில அந்த அளவுக்கு கிடைச்சது, அவருடைய தடங்கள் ஓரளவுக்கு நமக்கு கிடைத்தது. அவருடைய கேமரா மேதமையை பத்தி சந்தேகம் இல்லை.
திரைப்பட விமர்சகர் வாமனன் கிருஷ்ணசுவாமி தெரிவித்த கருத்துக்களுடன் இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகின்றது.